كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون
صدق الله العظيم புகழ் அனைத்தும் ஏகநாயனான அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் ஏதோ ஆலம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும், அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் எசிகாப்புடன் வீட்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொல்கிறானோ, ஏவுகிறானோ, அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ, அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியா செய்கின்றேன். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அது இரண்டு இறக்கைகளின் இறக்கைகளை கொண்ட ஒரு பறவையை போன்றது. ஒரு பக்கம் அல்லாஹுவின் கடமைகள், மறுபக்கம் மனிதர்களின் கடமைகள். இந்த இரண்டுமே சரியாக ஆகும் பொழுதுதான் ஒரு முஸ்லிம் ஒரு பறவையை போன்று பறக்க முடியும், முஸ்லிமாக அவனை பார்க்க முடியும். இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகள் இந்த இரண்டு பகுதிகளையும் சார்ந்ததாக இருக்கும். உதாரணத்திற்கு ஒன்று, ஈமான் இஸ்லாம் 70 கிளைகளுக்கும் மேலானது. ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அதிலே மிக உயர்ந்தது அலாஹா லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்வது முதலாவது. அதுனாஹா அதிலே 71வது 72வது இறுதியானது அதுனாஹா இமாத்தத்துல் அதானி தரீக், பாதையிலிருந்து ஒரு பொருளை, இடையூறு கொடுக்கும் ஒரு பொருளை அகற்றுவது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரிஷிலே ஆரம்பிக்கும் ஹதீஸ் எங்கே முடிகிறது? பாதையில் முடிகிறது. அல்லாஹ்வின் கடமைகளை பேசும் ஹதீஸ் பாதையில், காலிலே படும் ஒரு முள்ளு, ஒரு கல்லு, அதை அகற்றுவதில் முடித்து வைக்கப்படுகின்றது. அரிசி மட்டுமல்ல, அல்லாஹ் மட்டுமல்ல, பாதையும் பார்க்கப்படும் மார்க்கம்தான் இஸ்லாம். சகோதரர்களே, அடுத்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் மிக சிறந்தவர் குர்ஆனை படித்தவர், அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். அல் குர்ஆனோடு தன் உறவை புதுப்பித்துக் கொள்பவர்கள், சரியாக்கிக் கொண்டே அதன் தொடர்பை மக்களோடு ஏற்படுத்துவோர் மிக சிறந்தவர். வேறொரு ஹதீஸிலே, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே மிக சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய மனைவிக்கு மிக நல்லவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் அதன் தொடர்பு சிறந்தது, மனைவியின் சரியான தொடர்பு அதுவும் உங்களுக்கு மிக தேவை. சக்கராத்திரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை விட்டுவிட வேண்டாம், அல்லாஹ் அல்லாஹ் அவனது கடமைகளை வீணாக்க வேண்டாம். ஒரு பக்கம் அடுத்தது, வமா மலக்கத் ஐமானுக்கும், அடிமை சுபஹான் அல்லாஹ், உங்களுக்கு கீழால் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிய அடிமை இவர் கூட மதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் என்று இறுதியாக ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையில் வருகின்றது, சக்ராத்துடைய வேதனையில் வருகின்றது. அந்த இறுதி கட்டத்தில் படைத்தவனின் கடமையை உணர்த்தி அடிமையின் கடமையை உணர்த்தினார்கள். எனவே சகோதரர்களே, இஸ்லாம் அழகானது, விசாலமானது, ஒரு பக்கம் பார்த்து வாழ முடியாதது. இதே போன்றே மனிதர்களின் பக்கங்களை எடுத்தால், உறவுகளின் திசையை எடுத்தால், அவர்களை வரிசைப்படுத்தினால், அந்த வரிசையில் யார் முதலாவது நிற்பார்கள்? எம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும். சகோதரர்களே, அந்த தாயும் தந்தையின் சிறப்பு என்ன? குர்ஆனுடைய வசனம் எப்படி அவர்களை உயர்த்தி காட்டியிருக்கிறது? சகோதரர்களே, மூன்று விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சேர்த்து பேசுவான். அதிலே ஒன்று, வஅகீமுஸ்ஸலா வஆதுஸ்ஸகா, தொழுங்கள், ஜகாத் கொடுங்கள். தொழுகையையும் ஜகாத்தையும் குர்ஆனிலே அதிகமாக சேர்த்துத்தான் பார்க்கலாம். வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல், இரண்டாவது, அல்லாஹுக்கும் வழிபடுங்கள், நபியுக்கும் வழிபடுங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் மாத்திரமல்லது எங்களுடைய மார்க்கம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹும் தான். மூன்றாவது, அனிஷ்குர்லி வலிவாலிதை, என்னையும் நன்றியோடு பாருங்கள், உங்களை உருவாக்க காரணமாகிய தாயையும் நன்றியாக பாருங்கள். தாய்க்கும் நன்றி, தந்தைக்கும் நன்றி, படைத்தவனுக்கும் நன்றி. இதை அல்லாஹ் பிரித்து பேசுவதில்லை. சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தனது கடமைகளையும் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சொல்லும் பொழுது, ஒரு வசனத்தில் தன் கடமையை முடித்துக் கொண்டே பல 14 சொற்களை பாவித்து, 3-4 கட்டளைகளை பாவித்து பெற்றோர் என்று சொன்னான். வகதா ரப்புக்கு அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்னக இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லி முடித்தான், எனக்கு யாரையும் இணை வைக்க வேண்டாம், என்னே அன்றி வேறு எவரையும் வணக்கத்துக்குரியவராக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அதோடு முற்றுப்பெற்று விடுகின்றது. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட அடுத்த முக்கியமான விடயம், பெற்றோரை மதியுங்கள், பெற்றோரை குளிர வையுங்கள். வஃபித் தஹுமா, பணியுங்கள், ஜனாஹதுல்லி, பணிவு என்ற இறக்கையை பாவியுங்கள். மரியாதையாக பேசுங்கள், மிருதுவை பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா. சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆனிலே, அஹராதியிலே, அரபி பாசையிலே மிக சிறிய வார்த்தை சி என்பது. சகோதரர்களே, இது யாராவது மேலே அடிக்கப்பட்டால் சொல்லுவார்கள் சி என்பதாக. சகோதரர்களே, இந்த வார்த்தை கூட தாய்க்கு உபயோகிக்கப்படக் கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ்வுடைய கடமையை அவன் சொல்லி முடிக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தையை அவன் சொல்லி முடிக்கும் பொழுது, அவனை இணை வைக்க கூடாது என்று சொல்லி ஆரம்பித்து இறுதியில் தாய்க்கு சீ என்று சொல்லாதே. தாய்க்கு துஆவை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் படித்து தந்த அந்த ஆயத்தை முடிக்கிறான். ஆக சகோதரர்களே, உண்மையிலே தாய் தந்தையருக்கு நல்லது, நல்ல பிள்ளையாக நல்லதை செய்து, பணிவிடை செய்து, பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனுடைய ஆயத்து சொல்லித்தான் புத்தியுள்ள ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்குமே இல்லை. மனித உணர்வுகள் சொல்லும், உன்னை உருவாக்கிய இயந்திரம் தாய், உன்னுடைய உடம்பில் ஓடும் இரத்தத்துக்கு சொந்தம் தாய், உன்னுடைய பார்வைக்கு சொந்தம் தாய், உன்னுடைய கேள்விக்கு சொந்தம் தாய். ஹலக்கனல் நுத்ஃபா அலகா ஃபஹலக்கனல் அலகத முதுகா ஃபஹலக்க அவசியம் கூட இல்லை ஒரு புத்தியுள்ள மகனுக்கு முன்னால். ஆனாலும் சகோதரர்களே, இஸ்லாம் எவ்வளவு அழகாக பேசியிருக்கிறது தாய் என்ற பண்பை. உண்மையிலே எமது நாட்டில் நாம் சொல்லும் உம்மா என்ற வார்த்தை, இது சுத்தமான அரபி பாசை. நாம் அரபியிலிருந்து வந்தோம் என்ற ஒரு உண்மையை ஊர்ஜிதப்படுத்தும் வார்த்தை. வாப்பா என்பது எங்கிருந்து வந்ததோ தெரியாது. அரபி பாசையில் ஒருவரை அழைக்கும் பொழுது, குறிப்பாக தாய் தந்தை அழைக்கும் பொழுது, அவர்களை அன்போடு அழைப்பதற்கு 10 முறைகளை கையாளப்பட்டிருக்கிறது அரபு இலக்கியத்திலே. அதிலே உம்மா என்ற வார்த்தை, உம்மி என்ற எனது தாயே என்று சொல்லும் பொழுது வரும் பாசம் நேசத்தை கலந்து, அதில் இருக்கும் சில எழுத்துக்களை மாற்றி அரபு இலக்கணப்படி சுத்தமாக எனது தாயே என்ற உணர்வுதான் அந்த வார்த்தையில் கூட பொதிந்திருக்கிறது. சகோதரர்களே, அருமையானவர்களே, அது டெடா என்று அழைத்துத்தான் அந்த பாசத்தை கொடுக்க வேண்டியதில்லை. அந்த அரபி பாசை எமது நாட்டு பாசை அல்லது, அது உம்மா என்பது தாய்க்கு சொல்லும் பாசை, அது அரபியிலே சந்த பாசை. அந்த பாசையிலே நன்றி இருக்கிறது, அந்த வார்த்தையிலே நன்றி இருக்கிறது. அப்படியான ஒரு வார்த்தை தாயை பார்த்து கூப்பிட கிடைத்ததற்கு கூட, நாம் உம்மா என்று சொல்ல அழைப்பதற்கு கூட நாம் நன்றி பெற்றவர்களாக, நன்றியோடு நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்நியர்கள் அம்மா என்பார்கள், எம்மோடு வாழக்கூடிய தமிழ் சகோதரர்கள் அம்மா என்பார்கள், சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அந்த வார்த்தையில் இருந்து வேறுபட்டு எமக்கு ஒரு வார்த்தை கிடைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அத்தோடு நாம் சிந்திக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், யோசிக்க வேண்டும். இஸ்லாம் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் தாயை வைத்திருக்கிறது. ஒரு பார்வை அவர்களை பார்ப்பதை எவ்வளவு சிறப்பாக்கி இருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலத்தில் ஏனிந்த கொத்துபா என்று சிந்தித்தால், காபத்துல்லாவை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கும் கண்களே, வீட்டில் இருக்கும் தாயை பார்க்கிறோமா? அதற்கும் இதற்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. இஸ்லாத்தின் பார்வையிலே காபத்துல்லாவுக்கு பல கோடி பல லட்சம் செலவழித்து செல்ல ஏற்றிருக்கும் ஹாஜிமார்களே, உங்கள் வீட்டில் இருக்கும் தாயை பார்ப்பதற்கும் அந்த காபாவை பார்ப்பதற்கும் அல்லாவின் பார்வையில் எந்த வித்தியாசமுமே இல்லை. எனவே இந்த காலத்தில் ஹாஜிகளும் ஹாஜி அல்லாதவர்களும் தாயின் சிறப்பை புரிந்தே, தாயின் பணிவடைகளை உணர்ந்தே செயல்படுவது என் கடமை. அது மதர்ஸ் டே, தாய்க்கு ஒரு தினம் கொடுத்து அந்த நாளில் மாத்திரம் தாய்க்கு பிளவர்ஸ் வைத்து, மலர்களை வைத்து, தாய்க்கு அத்தர் கொடுத்து, தாய்க்கு சாப்பாடு கொடுப்பதல்ல இஸ்லாம். சகோதரர்களே, தாயின் மதிப்பை உணர்த்தி அழகான பாடத்தை நடத்தி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது பலமுள்ள சக்தியுள்ள தாய்க்கு உதவி செய்வது ஒன்று, தாய் என்ற அமைப்பிலே. ஆனால் அதை கூட எங்களுக்கு விட்டு அல்லாஹு தஆலா முக்கியமாக கட்டாயமாக அவர்களுக்கு பலவீனம் வரும் பொழுது, அவர்களால் அவர்களை சுமந்து கொள்ள முடியாத காலம் வரும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். இரண்டு விதமான பலவீனம் ஒரு மனிதனுக்கு வயோதிபத்திலே வரும். ஒன்று அறிவின் பலவீனம், சிந்திக்க தெரியாது. பெற்றோர்கள் சில வேளை கேட்பார்கள், சொந்த மகனை பார்த்து நீ யார் என்பதாக. எப்படி நாம் சிறு வயதிலே மலமை சொய்த்துக் கொண்டோமோ, அதே போன்று எமது பெற்றோர்கள் இன் பெரும் வயதிலே எழும்ப முடியாமல் மலம் கழித்துக் கொள்ளுவார்கள். சகோதரர்களே, இதுதான் ஒரு வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும். இடையிலே எமக்கு ஒரு பலம் கிடைத்திருக்கிறது. குர்ஆன் இதைத்தான் புரிய வைக்கிறது. ஆரம்பத்திலே ஒரு பலவீனம், நீங்கள் சிறியவர்களாக இருந்தீர்கள், பெரியார்களுக்கு புத்தி இருந்தது, தாய்க்கு அறிவு இருந்தது, உடம்பிலே பலம் இருந்தது, மலத்தை கழுகவில்லையா, இரவு முழித்திருக்கவில்லையா, உங்களுடைய திசை தெரியாமல் விளையாடும் பொழுது உங்களை பாதுகாத்து அரவணைக்கவில்லையா, உங்களுடைய பலவீனத்தில் கரம் கொடுத்த தாய்க்கும் தந்தைக்கும், உங்களை உருவாக்கிய தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் நடக்க முடியாத காலம் வருகிறது, அவர்கள் நிற்க முடியாத நிலை வருகிறது, இப்பொழுது நீங்கள் கரம் கொடுங்கள் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, ஒரு சஹாபி வருகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லா, என்னுடைய தந்தையால் எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. வீட்டுக்கு வருவார், எதை எதையோ எடுத்துக்கொண்டு செல்வார், எந்த அனுமதியுமே கேட்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், சட்டத்தின் பார்வையில் தவறு, தந்தையை கூப்பிடுங்கள். தந்தை வருகிறார், அவருக்கு புரிந்துவிட்டது, மகன் என்னை நபிக்கு முன்னால் கல்வனாக நிறுத்திவிட்டார். இன்றும் எத்தனையோ மகன்மார் இந்த சாதனையை செய்து முடித்திருக்கின்றார்கள். வழக்கிலே தந்தை ஒரு பக்கம், தாயொரு பக்கம், மகன் இன்னொரு பக்கம். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசத் தொடங்க முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கின்றார்கள். நபியே, நீங்கள் அந்த தந்தைக்கு ஷரியத்தின் சட்டத்தை சொல்ல முன்னால் அந்த தந்தையின் உள்ளத்தில் வடிந்திருக்கும், மடிந்திருக்கும், மறைந்திருக்கும் கவிதையை கொஞ்சம் கேளுங்கள். அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை நபியே நீங்கள் பாருங்கள். அவரை பேசவிட்டால் அவர் வாதி திறந்து கவிதையாக தன் கவலையை பாடத் தொடங்கினார். கதவு சுக்க மௌலூதன் வமுன்சுக யாபியா, மகனே, உன்னை நான் மகனாக ஆக்க, மனிதனாக ஆக்க, எழுந்து நிற்க, வாலிபனாக ஆக்க, நான் உன்னை என்ன உனக்காக வேண்டி என்ன பாடுகளை பட்டேன் தெரியுமா, எத்தனை சிரமங்களை சுமந்தேன் தெரியுமா, மகனே நீ வாலிபனானாய், நான் வயோதிபனானேன், எனது வாலிபத்தால் உனக்கு வாலிபம் கிடைத்தது, உடம்பிலே சக்தி இருக்கிறது, நான் முழு சக்தியையும் இழந்தேன், உனக்கு சக்தி கிடைத்திருக்கிறது, மகனே உன் வயிற்று பசிக்காக வேண்டி நான் எத்தனை வீட்டு கதவுகளை தட்டி அடிவாங்கி இருக்கிறேன் தெரியுமா, நீ இப்பொழுது எனக்கு முன்னால் இந்த நிலையா. சுபஹானல்லாஹ், அவர் சொல்லுகின்றார், எத்தனை பகலை சந்தித்திருக்கிறேன், எத்தனை இரவுகளை சந்தித்திருக்கிறேன், மகனே விழித்தும் முழித்தும் உழைத்தும், மழை மழையல்ல, வெயில் வெயிலல்ல, மகனே உன் உடம்பு வாழ வேண்டும், நீ வளர வேண்டும், நீ வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இத்தனையோ சிரமப்பட்டு கடன் கேட்டு உன்னை வளர்த்த எனக்கு பசியார வழியில்லாமல் உன் வீட்டில் வந்து ஒரு ரொட்டி துண்டு எடுத்ததற்கு, ஒரு உணவு கொஞ்சத்தை எடுத்து சென்றதுக்கு, அருமை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் என்னை திருடனாக நீ நிறுத்தி விட்டாயா, என்ன மகனே இது என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் கண்ணீர் வருகிறது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறக்க முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹ்வின் சட்டத்தை, தந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள், அந்த வமாலுக்கலி அபீக, நீ மகன் ஹலால் சட்டத்தை கேட்டு வந்தாயா, தந்தையின் திருட்டை சொல்ல வந்தாயா, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீயும் உன்னுடைய தந்தைக்குத்தான் சொந்தம், உனது முழு சொத்தும் உன்னுடைய தந்தைக்குத்தான் சொந்தம், அதிலிருந்து எதை கையை வைத்தாலும் உன்னால் திருப்பி எடுக்கவும் முடியாது, அதை ஏறிட்டு பார்க்கவும் முடியாது என்று சொல்லி அனுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலையினம் வரும், அவர்களை மிதிக்க முடியாது சகோதரர்களே, அவர்களை மதித்தே ஆக வேண்டும். உடம்பிலே பலையினம் வந்தால் நாட்டில் வேலை செய்ததற்கு கூட பென்ஷன் கொடுப்பார்கள். வீட்டில் பெற்றெடுத்த தந்தை வளர்த்த தாய்க்கு உரிமையோடு பார்த்து அன்பாக ஆதரவோடு அரவணைக்கும் மகன் இல்லையா? இதைத்தான் இஸ்லாம் உணர்த்துகிறது. அடுத்த பக்கம் பார்த்தால் அவர்களுடைய அறிவு மங்கி போகி விடுகிறது, என்னவென்று தெரியாத ஒரு காலம் பிறந்து விடுகிறது. அறிவிலே தெரியா பலையினம், உடம்பிலே பலையினம். இப்படியான ஒரு தாய் தந்தை முன்னால் நின்று சொர்க்கத்தின் கதவுகள் அவர்களால் திறக்கப்படவில்லை என்றால் அவர் நரகவாதி மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹுடைய சாபத்துக்கும் ஆளாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அன்பு தாயும் தந்தையும் சொர்க்கத்தின் இரண்டு வாயல்கள். அந்த வாயல் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த பாசமான தாயின் மங்கி அறிவு மங்கி, தந்தையின் அறிவு மங்கி செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் கரம் கொடுக்க சொல்லுகிறது இஸ்லாம். வாழ்க்கையே செழிப்பாகும் என்று வாக்கு தருகிறது. கண்ணியமானவர்களே, சமீபத்தில் நடந்த ஒரு கதையாக இருக்கலாம், ஒரு படிப்பினைக்குரிய உதாரணமாக இருக்கலாம், எழுதப்பட்டிருந்ததொன்று. ஒரு தந்தை 42 வயது மகனுக்கு முன்னால் அவர் மிகவும் வேலையோடு அமைந்திருக்க தந்தையை மகனை பார்த்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். 80 வயசு தந்தை, மரத்திலே ஏதோ ஒன்று வந்து நிற்கிறது, பாப்பா என்ன என்று கேட்கின்றார். வயோதிபர்களுடைய வளமையான கேள்வி இது. கேட்கும் பொழுது மகன் சொல்லுகின்றார், வாப்பா அது காகம், என்னை வேலை செய்ய விடுங்கள். கொஞ்சம் நேரம் சென்றதே, தந்தையின் ஞாபக சக்தி அவ்வளவுதான், எங்களுக்கும் தெரியும், அது மறந்துவிடும். சகோதரர்களே, திரும்பவும், என்ன மகனே சொன்னேன் புரியவில்லையா, அது காகம் என்று. மூன்றாவது தடவையும் மகனிடம் கேட்க தந்தையை பார்த்து கொதித்து விழுந்தான் மகன். சரித்திரியம் உங்களுக்கு புரிவதில்லையா, காகம் என்று சொல்லுகிறேன், என் வேலையை பார்க்க விடுங்களேன். தாய் அந்த காட்சியை பார்த்து ஒரு பழைய டயரியை எடுத்துக்கொண்டு வந்து மகனிடம் நீட்டுகின்றான். மகனை இதை படித்து பார், 40 வருடங்களுக்கு முன்னால் நீ 2 வயதாக இருக்கும் பொழுது எழுதப்பட்ட வரிகள். அதிலே அந்த தந்தை எழுதி வைத்திருக்கிறார், நானும் என் மகனும் முத்தத்திலே விளையாடிக் கொண்டிருந்தோம், ஒரு காகம் வந்ததே, அன்றுதான் என் மகன் முதலாவதாக காகத்தை உலகத்திலே பார்க்கிறான். மழலை மொழியிலே நீ கேட்டாய் மகனே, இது என்ன வாப்பா என்று. நான் காகம் என்றேன், புரியவில்லை, புரியும்படி பேசினேன், காக்கா என்றேன், சொல்லி சொல்லி கொண்டே இருந்தேன், திரும்ப திரும்ப நீ கேட்டுக்கொண்டே இருந்தாய், நான் சொல்லிக் கொண்டே இருந்தாய். முடிவிலே எழுதப்பட்டிருக்கிறது, மகனே நீ 27 தடவை கேட்டாய் அது என்ன என்று. நான் கண்கலங்காமல் கோபப்படாமல் உனக்கு அது காகம் மகனே என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். இது தந்தை, இது மகன். தந்தை வாழ வேண்டுமே, மகன் வாழ வேண்டுமே என்பதற்காக வேண்டி தாயும் தந்தையும் வாழ்ந்தார்கள். இன்று எத்தனையோ பிள்ளைகள் தந்தை இன்னும் இறக்கவில்லையா என்று கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். முதியோர் இல்லம், நான் முடிந்தால் பேசுகின்றேன் பின்னால். இந்த நாட்டிலே 161 முதியோர் இல்லம் இருக்கிறது, அதிலே ஒன்றே ஒன்று முஸ்லிம்களுக்கு சொந்தம். சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, சில வெளிநாட்டு முதியோர் இல்லங்களில், எல்டர்ஸ் ஹோமில் இருந்து வரக்கூடிய செய்திகள் இருக்கிறது தானே, கண்ணீர் வடித்து. இந்த பூமி பிளக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் செய்த அருளே தவிர இந்த பெற்றோருக்கு செய்யும் அநியாயங்கள் இவைகள் உறங்குவதில்லை சகோதரர்களே. சில முதியோர் இல்லங்களுக்கு தொலைபேசிகள் வருமாம், அதன் அர்த்தம் என்ன? தந்தை இருக்கிறாரா? ஆம் இருக்கிறார். ரிசப்ஷனில் இருக்கக்கூடியவர் பேசவா என்று கேட்டால் சொல்லுகிறாராம், வேண்டாம் வேண்டாம், பேச வேண்டாம். ஏன் கேட்டீர்கள்? இருக்கிறாரா என்று பார்க்க கேட்டேன். சுபஹானல்லாஹ், இல்லை என்று சொன்னால் நிம்மதி அடையும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தாயின் வார்த்தை, தாயின் வாழ்க்கை இப்படி பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பார்த்தால் தாயையும் தந்தையும் மதித்த விதத்தை பாருங்கள், இஸ்லாம் கொடுத்த பெருமதியை பாருங்கள். வேறொன்றும் தேவையில்லை. உவைசு கர்ணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சஹாபி பட்டம், நபியை பார்த்தால் சஹாபி, அந்த பட்டம் கூட கிடைக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லை உங்களுக்கு, நீங்கள் செய்யும் பணிவிடையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபி பட்டம், இன்றைக்கு எந்தெந்ததோ பட்டத்துக்கு தாய் தந்தையுடைய பட்டத்தை கிழித்து முகங்களை சுருக்க வைக்கிறோம் சகோதரர்களே. அன்று உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்பட வேண்டியவர்கள், நபியை பார்க்க பல ஜமாத்துகள் வந்தது யமனில் இருந்தது. ஆனாலும் இந்த உவைசுல் கர்னியை பற்றி தாயோடு பணிவிடை செய்கின்றாயா, நீ எனது முகத்தை கூட பார்க்க வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு நபியை பார்க்க இன்று நபி உலகத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லுங்கள், இந்த சபையில் யாராவது நின்று விடுவோமா அவர்களை பார்க்காமல்? சகோதரர்களே, ஈமானை அடைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி உண்மை என்று சொல்லி யமனிலே காத்திருக்கிறார்கள் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நபியின் முகத்தை பார்த்த கண்கள் துடிக்கிறது. ஆனால் நபி சொன்னார்கள், நீ தாயை பார், தாயை பார். பார்த்தார்கள் தாயை. சுபஹானல்லாஹ். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே சொன்னார்கள், மஸ்ஜிதிலே இருக்கும் பொழுது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தார்கள். உமர், ஒரு காலம் வரும், நீங்கள் உவைசை சந்திப்பீர்கள். அவர் யார்? யா ரசூலல்லாஹ். அவர் யமனை சேர்ந்தவர். அவருடைய கபீலா கரன், அவருடைய கோத்திரம் பனு ஆமீர். அவருடைய பெயர் அவர் உவைஸ். அவர் கரன் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர், கிராமத்தை சேர்ந்தவர். பனு ஆமீர் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருடைய நிறம் கருப்பு. அவருடைய அடையாளம், அவருடைய முதுகிலே ஒரு வெள்ளை புள்ளி இருக்கும், கருத்த மேனியிலே. இவரை கண்டால் நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள் உமரே. சுபஹானல்லாஹ். இந்த உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு யார்? நபிக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் அவர்கள் தான் நபி என்று ரசூலுல்லாஹுடைய வார்த்தையிலே சொல்லி முடிக்க, அந்த உமருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அவர்களை கண்டால் துஆ செய்யும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜிக்கு சென்றார்கள். பனு அபு குபைஸ் என்ற மலைக்கும் மலை அடிவாரத்திலே முழு யமன் வாசிகளையும் ஒன்று சேர சொன்னார்கள். எங்கே யமன் வாசிகள் வாருங்கள்? வந்தார்கள். சொன்னார்கள், எங்கே பனு ஆமீர் கோத்திரத்தினர்? எழுந்து நில்லுங்கள். அப்படியே எழுந்து நின்றார்கள். பனு ஆமீரிலே கரன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருக்க மற்ற எல்லோரும் உட்காருங்கள், கரன் வாசிகள் மாத்திரம் எழுந்து நின்றார்கள். இரண்டே இரண்டு பேர். சகோதரர்களே, இப்பொழுது கேட்டார்கள், உங்களில் ஒருவர் உவைஸ் என்பதாக இருக்கின்றீரா? இல்லை. அவர் ஹஜ்ஜிக்கு வந்தாரா? வந்தாராம். எங்கே அவர்? அவர் ஒட்டகங்களை மேய்க்க மினாவின் பக்கம் சென்றிருக்கிறார். சுபஹானல்லாஹ். அலி ரதியல்லாஹு தஆலா அவர்களை கூட்டிக் கொண்டு செல்லுகின்றார்கள். உமர் ரதியல்லாஹு தஆலா சலாம் சொல்லுகின்றார்கள். ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டிருக்கும் அந்த பரதேசியான ஒரு மனிதர் பதில் சொன்னார்கள், நீங்கள் யார்? நாங்கள் இங்கிடத்திலிருந்து வந்திருக்கிறோம். என்ன செய்தி? உங்களுடைய பெயர் என்ன? அவர் சொல்லுகின்றார், அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை நான். தாய் வைத்த பெயர் என்ன? உவைஸ். சொன்னார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் வந்திருக்கிறோம் உங்களை சந்திக்க. ஓடி வந்து முன்னால் நிற்கின்றார்கள், துவா செய்ய வேண்டுகின்றார்கள். சொன்னார்கள், இல்லை இல்லை, உங்களிடம் துவா செய்ய சொல்ல வந்திருக்கிறோம். உங்களுடைய துவாவை அடைய வந்திருக்கிறோம். உங்களை கண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள், எங்களுக்கு துவா செய்யும்படி உங்களிடம் சொல்ல சொல்லி இருக்கிறார்கள். அந்த துவாவை எடுக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக. சுபஹானல்லாஹ். அருமை நபிக்கு பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் உமர் ரதியல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக இருக்க அவர்கள் கையை தூக்கினால் வாளமே பிளக்கும். அவர்கள் கூட தாயின் படிவிலையால் துவாவுடைய கபூலியத்தை அடைந்து கொண்ட அந்த உவைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியிடம் துவா செய்யும்படி வேண்டி நின்றார்கள். என்ன இது சகோதரர்களே? எமது தாயை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அதிகமானவர்கள் தாய்க்கு பணிவிடை செய்ய போவது தாய்க்கல்ல, தாயுடைய மண்ணறைக்கு. இருக்கும் வரைக்கும் தயார் இல்லை. இல்லாமல் போனதன் பின்னால் ஜனாசாவை அடக்க வேண்டாம், அடுத்த ஃபிளைட்ல வந்து இறங்குகிறேன். தாய் இருக்கும் வரைக்கும் இல்லாத மதிப்பு. இரண்டு நாட்கள், ஒன்றரை நாட்கள் தாயுடைய ஜனாசாவுக்கு வந்ததா? கண்ணியமான சகோதரர்களே, உவைஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டியே வரவில்லை. நாம் எதற்காக வேண்டி தாமதிக்கிறோம்? இன்னும் சொல்லவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸல்லாவிலே இருந்து சொல்லுகிறார்கள், கண்ணியமானவர்களே, என்னுடைய தாய் இருந்து நான் இஷா தொழுகை நடத்திக் கொண்டிருக்க என்னுடைய தாய் ஜன்னலை திறந்து முஹம்மத் என்பதாக என்னை அழைத்தால் நான் தொழுகை நடத்துவதை நிறுத்திவிட்டு தாயே என்பதாக ஓடுவேன் என்று சொன்னார்கள். இவ்வளவு மதிப்புக்குரிய தாயும் தந்தையும் நிலைமை என்ன? என்ன பாடுபடுத்தப்படுகின்றார்கள்? கண்ணியமான சகோதரர்களே, தாயுடைய உள்ளத்தையும் தந்தையுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் எங்களுக்கென்றே வளைத்து வைத்திருக்கிறான். எதையும் அவர்கள் எங்களுக்காக வேண்டி செய்ய தயாரானவர்கள். அவர்கள் இருப்பார்கள், இல்லாமல் இருப்பார்கள். கண்ணியமானவர்கள் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மிகப்பெரும் கடமையிலே நாம் இருக்கிறோம். அவர்களுக்கு எதை செய்தாலும் அவர்களுக்கு ஈடாகாதே. இதைத்தான் உமர் ரதியல்லாஹு தஆலா இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா புரிய வைத்தார்கள். ஷாமிலிருந்து ஒருவர் தாயை சுமந்து ஹஜ்ஜுக்கு வருகின்றார், முழுக்க தவாஃபிலே உணவு பகுட்டுகின்றார், சுத்தம் செய்கின்றார், அத்தனையும் செய்து பணிவிடை செய்து கொண்டிருக்கும் தவாஃபிலே இருக்கும் இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சகோதரரை பார்த்ததன் பின்னால் அவர் கேட்கின்றார், நான் என்னுடைய தாயின் கடமைகளை நிறைவேற்றியவனாக கருதப்படுவேனா? கண்ணியமானவர்களே, தாய்க்கு அடிப்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே, தாயை தூக்கி வீட்டை விட்டு வெளியே வைப்பவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுக்காக வேண்டி நாம் சிந்திக்க வேண்டும். இது மிக பெரும் பாவம், மிக பெரும் தவறு. தாய்க்கு நாம் ஏசுவதல்ல, அக்பருல் கபாயிர் மிக பெரும் பாவங்களில் மிக பெரியது. காலத்தில் கூட தாயை மதித்தவர்கள் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு ஆச்சரியம், ஒரு காலம் வரும் அதிலே தாயை ஏசுவார்களா? இப்படி யோசித்து கேட்டார்கள். சொன்னார்கள், இல்லை. அதற்கு பதிலை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்த தாய்க்கு யாருமே ஏசப்போவதில்லை. நபி சொன்னார்கள், இன்னொருவருடைய தந்தைக்கோ தாய்க்கோ நீங்கள் ஏச, அவர் உங்களுடைய தாய்க்கு ஏசுவதே. இன்னொருத்தருடைய தாய்க்கு ஏசி அந்த ஏச்சு பேச்சினால் திரும்ப உன்னுடைய தாயும் அப்படித்தான் என்று ஒருவன் சொன்னால் அந்த ஏச்சை இன்னொருவரால் வாங்கிக் கொடுப்பதுதான் மிக பெரும் பாவம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரடியாக இயேசுவர்களை பற்றி என்ன சொல்வது? நேரடியாக தாயின் மனதிலே நெருப்பு கொடுக்கும் வாலிபர்களை பற்றி என்ன சொல்வது? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டு தலைப்புகளில் தாய்மாருக்கும் அநியாயம் நடந்து கொண்டே இருக்கிறது, தந்தைகளுக்கும் அதிகமான அநியாயங்கள் நடக்கிறது. இன்று கூட சிலர் சொன்னார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பதை சற்று பேசினால் நல்லமே. ஏன், ஒரு கொலை கூட நடந்திருக்கிறது, 6 வயது பிள்ளை. எல்லோருக்கும் பெரிய ஏக்கம் தாயை அடித்து கொலை செய்வது. இது சரி என்று நான் சொல்ல வரவில்லை. அதை போன்று பல ஆயிரக்கணக்கான கொலைகள் பிள்ளைகளாலும் நடந்திருக்கிறது. சகோதரர்களே, மனநோயாளியாக மாற்றியிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் இருக்கும் சகோதரர்களே. முதியோர் இல்லங்களில் கூட 7000 அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அதிலே 1500 அதிகமானவர்கள் மனநோயாளிகளாக இருக்கின்றார்கள். தாய்க்கு பிள்ளையின் சத்தம் மருந்து என்பதை மறந்து விடாதீர்கள். தாய்க்கு பிள்ளையின் விளையாட்டு மருந்து என்பதை மறந்து விடாதீர்கள். தாய் மகன் உழைத்து வர தாய் சந்தோஷமாக நின்று பார்ப்பது இருக்கிறது தானே, அது தாய்க்கு கொடுக்கும் மிகப்பெரிய தொனிக் என்பதை மறந்து விடாதீர்கள் கண்ணியமானவர்களே. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமாக சிலர் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி தாயை கஷ்டப்படுத்துகின்றார்கள். திருமணம் முடிப்பதற்காக வேண்டி, யாரோ கண்டு, எங்கோ கண்டு, எப்படியோ பேசின, யாருக்காக வேண்டியோ தாயுடைய உள்ளமும் தந்தையுடைய உள்ளமும். சில பெற்றோருக்கு ஊரில் இருக்க முடியாது, மகன் மகள் இன்னொருவரோடு தொடர்பாகி, அந்நியனோடு தொடர்பாகி முகம் காட்ட முடியாது. தாய்க்கு சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, தாயுடைய உள்ளத்துக்கு நெருப்பு கொடுக்கின்றார். 16 ஒரு பிள்ளை தன் நண்பனை அழைத்து தாயை துண்டாக வெட்டியது அந்நிய சமூகத்திலே நடந்தது. இங்கு நடந்தாலும் ஆச்சரியமில்லை. ஒரு பெண்ணுக்காக வேண்டி தாய் வீட்டிலிருந்து விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டால், இந்த வார்த்தையை கேட்டதுக்கு பின்னால் தான் இந்த ஹுத்பாவை ஓதுவோம் என்று கூட நான் நினைத்தேன். 2 கிழமைகளுக்குள்ளே அந்த தாயுடைய அடி விழுந்து ரத்தத்திலே கண்ணீர் வந்து, கண்ணிலே ரத்தம் வந்து, அந்த கண் வெளியே விழும் நிலைக்காக இருக்கிறதாம். சகோதரர்களே, கண்ணை தந்த தாய்க்கு செய்யும் நன்றியா இது? சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என் பிள்ளைகளை, என் வாலிபர்களை. எங்கோ ஒரு நிலத்தை கண்டு தாயையும் தந்தைக்குரிய மனதை எரிய வைப்பவர்களே, ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கமா ததீனு துதான், எந்த தாயின் தந்தையின் உள்ளத்தை எரிக்கிறீர்களோ நிச்சயமாக நிச்சயமாக ஒரு பிள்ளை எங்களுக்கும் பிறக்கத்தான் போகிறான், எங்களுடைய மானத்தை மரியாதையை எங்களுடைய உள்ளத்தையும் எரிக்கத்தான் போகிறான். ஹதீசுடைய கருத்து இது, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இது. தாய்க்கு செய்யும் அநியாயத்தை அதற்குரிய பதிலை சந்திக்காமல் மன்னரை எங்களை ஏற்காது சகோதரர்களே, ஏற்காது. ஆக மேன்மையானவர்களே, தாய் யார், தந்தை யார், அவர்களின் மதிப்பென்ன இல்லாமல் போனால் தெரியும். உம்மா மகனை கூப்பிடும் பொழுது மகனே என்று ஏங்குகின்றாரே, இந்த வார்த்தை இருக்கிறது தானே. இது முழு உலகமும் சேர்ந்து அழைத்தாலும் இந்த வார்த்தையின் தாக்கம் வராது. ஒரு சுன்னத்தை நபவியா ஓர் மாடர்ன் சயின்ஸ் என்பதாக ஒரு தாரிக் மஹமூத் பெரும் ஒரு எழுத்தாளர், பாகிஸ்தானை சேர்ந்தவர். அவர் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை மிக ஆச்சரியமாது, சயன்ஸும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும். இந்த இதிலே எழுதியிருக்கிறார், இன்று தாயின் ஏக்கம், தாயின் துவா, தாயின் சந்தோஷம் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு விதமான கதிர் வெளியாகிறது. ரேஸ் சயின்ஸ் சொல்லுகிறது கேளுங்கள், இஸ்லாம் சொன்னால் புரிவதில்லை. தாயின் துவா சிறப்பு இருக்கிறது, அதற்கு திரை இல்லை, புரியவில்லை. விஞ்ஞானம் மெச்சும் விஞ்ஞானம், பிடித்திருக்கும் விஞ்ஞானம், சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஒரு பிள்ளையை தாய், ஒரு தாயை பிள்ளை சந்தோஷப்படுத்துகின்றாரா? அந்த பிள்ளை பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அந்த தாயிடம் மனதில் இருந்து வெளியாகும் ரேஸ் கதிர்கள் அந்த பிள்ளையின் வாழ்க்கையை சந்தோஷமாக்கும். அது போய் அவரை சந்திக்கின்றது. அடுத்த பக்கமாக, ஒரு பிள்ளை ஒரு தாயை புண்படுத்தினால் அந்த தாயின் வருத்தம், அந்த தாயின் சாபம், அந்த தாயின் நெருப்பு, அந்த நெருப்பு இருக்கிறது தானே, அந்த கதிர் இருக்கிறது தானே, அந்த கதிர்கள் எங்கிருந்தாலும் போய் அந்த மகனை தாக்குமாம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் இதுதான். பாவங்கள், அநியாயங்கள், பெற்றோருக்கு செய்யும் கொடுமைகள் அணிவதில்லை. பெற்றோருக்கு என்ன கொடுமை நாம் செய்கிறோம்? சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எப்படி பெற்றோரை பார்த்தார்கள்? அவர்கள் குற்றமாக பார்த்தது எது தெரியுமா? நாம் அதை பாவமாக தவறாக நினைப்பதே இல்லை. சகோதரர்களே, ஒரு சஹாபி தாயோடு சாப்பிடுவதில்லை. அவர் தாய்க்கு பணிவிடை செய்யும்படி அதிகமாக பேசுபவர்கள். தாயோடு நன்றாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அதிகமாக சொல்லுபவர். கேட்டார்கள், நீங்கள் இவ்வளவு பேசுகின்றீர்கள், ஆனால் தாயோடு உட்கார்ந்து சாப்பிடுவதில்லை, என்ன காரணம்? சொன்னார்கள் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அவர் சொன்னார், நான் தாயும் ஒரே பிளேட்ல சாப்பிட்டால் அந்த தாய் ஒரு சாப்பாட்டு பருக்கை எடுக்க நினைத்து நான் அதற்கு முன்னால் அதை எடுத்து விட்டால் என் தாயின் மனம் நோகுமே, அதை கூட நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, சஹாபாக்களின் ஒழுக்க வரிசையை பார்த்தால் தாய்க்கு முன்னால் நடப்பது தவறு, குற்றம். தாயை உருக்கி பார்ப்பது மிக பெரும் அநியாயம். தாயை எதிர்பார்க்க வைப்பது அநியாயம். ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு மனிதர் வந்து சொல்லுகின்றார், நான் இஷாவுக்கு பின்னால் குர்ஆன் ஓதுவேன், என்னுடைய தாய் என்னை எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பா, நான் போகும் வரைக்கும் அவர் சாப்பிட மாட்டா, நான் குர்ஆனை ஓதி முடிப்பேன், பின்னால் தான் சாப்பிடுவேன், தாயும் எனக்காக வேண்டி எதிர்பார்த்திருப்பா. சொன்னார்கள், நீங்கள் குர்ஆன் ஓதுவதை விட தாயோடு சேர்ந்து சாப்பிட்டு அந்த தாயின் கண்ணை குளிரச் செய்வது உங்களுக்கு மிக பெரும் பாக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி பார்க்கப்படுகிறது ஒரு தாய் சஹாபாக்களுடைய பார்வையிலே. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை உட்கார்ந்திருக்கிறார்கள், பசி, மஸ்ஜிது நபவிக்கு சென்றார்கள். எல்லோருக்கும் ஈத்தப்பழம் கொடுக்கப்பட்டது, இரண்டு இரண்டு, ஒன்றை சாப்பிட்டு விட்டு அடுத்ததை வைத்துக் கொண்டார்கள். கேட்டார்கள், என்ன இதற்காக வேண்டி இதை வைத்திருக்கிறீர்கள்? கண்ணியமானவர்களே, அவர்கள் சொன்னார்கள், நபியை பார்த்து, ஹாதாலி உம்மி, என்னுடைய தாயும் பசியிலே நான் ஒன்றை சாப்பிட்டேன், ஒன்றை பொறுத்துக் கொண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான் அபூ ஹுரைரா, நீங்கள் இதை சாப்பிடுங்கள், உங்களுடைய தாய்க்கும் இரண்டு தருகிறேன், இரண்டு தருகிறேன். தாயின் பசி அல்ல, தாயின் பிரிஸ்கிரிப்ஷன், மருந்து துண்டு, மகண்ட சேப்ல ஆறு மாதம் மருந்தெடுத்து கொடுக்க நேரம் கிடைக்கல. எத்தனையோ சபைகள் பாதை வெட்டியவர்களுக்கு, எத்தனையோ வாழ்த்துறைகள் பாதையை தந்தவர்களுக்கு, அல்லது ஏதாவது ஒரு உதவிக்கு ஐந்து பிள்ளைகள் சேர்ந்து தாயை அமர்த்தி, தாயே நீ எங்களை உருவாக்கியவர்கள், எங்களுக்கு கலிமாவை தந்தவர்கள், எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தவர்கள், உங்களுடைய துஆவால் தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொன்ன மகனை காட்ட முடியுமா? குடும்பத்தை காட்ட முடியுமா? எத்தனை விழாக்கள், நன்றியுரைகள், தாய்க்கு குடும்பம் சேர்ந்த ஒரு நன்றி. சுபஹானல்லாஹ், இதை சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா வீட்டிலிருந்து வெளியே வருவார்கள், வாசல் அடிக்கி வந்து தாயை பார்ப்பார்கள், தாயுடைய பாதத்தை முத்தமிடுவார்கள், சொல்லுவார்கள், ரஹமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக, என்னோடு இறக்கப்பட்டு சிறிய வயதிலே நடந்து கொண்டது போன்று. தாய் திருப்பி சொல்லுவா, மகனே உங்களுக்கும் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, என்னை கண்காணிக்கிறீர்கள், என்னை பார்க்கிறீர்கள், என்னோடு பேசுகின்றீர்கள், பெரிய வயதிலே, நான் தள்ளாடும் வயதிலே எனக்கு செய்யும் உபகாரத்தை போன்றே அல்லாஹ் உங்களுக்கும் உபகாரம் செய்வானாக என்று சொல்லி முடித்தார்கள். சகோதரர்களே, தாயின் நன்றியின் வரிசையிலே சில இமாம்கள் இப்படி எழுதி வைத்திருக்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுதாக வேண்டும், தாய்க்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பிஃபில்லி வலிவாலிதைய, என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக, என்னுடைய தாயின் பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று துவா செய்வதே கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே, கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காரியம் எப்படி இருக்கிறது, காலம் என்ன சொல்லுகிறது சகோதரர்களே? தாய் இல்லையே தந்தை இல்லையே என்று ஏங்குபவர்கள் என்ன செய்வது சகோதரர்களே? ஒன்றே கல்யாணம் முடிக்க பல அநியாயங்கள் நடக்குது தாய்க்கும் தந்தைக்கும். இன்னொன்று கல்யாணம் முடித்து தந்தையாகி விட்டேன் என்பதற்காக வேண்டி தந்தையையும் தாயையும் என்ன பாடுபடுத்திருப்போம் இருக்கிறார்கள் என்பதை சற்று பார்ப்போம். முடித்து வாழ்வதற்கல்ல, திருமணம் முடிப்பதற்காக வேண்டியே சில தாய்மார்கள் கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வைத்தியர் சொல்லுகிறார், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கும் வைத்தியசாலையில் ஒரு தாய் கொண்டு செல்லப்படுகின்றாள். அவள் மனநோயாளி, வீட்டிலே இருக்கும் அத்தனை பொருட்களையும் உடைத்து தகர்த்துகின்றாள். முறைப்பாடு செய்யப்பட்டது சகோதரர்களே. அந்த தாய் அந்த மருந்து கொடுக்கப்படுகிறது அல்லது பார்க்கப்படுகிறது. பார்த்தால் அப்படியான குறை தாயிடமில்லை. வீட்டுக்கு தேடி வந்தால் அங்கே நான்கு மகன்மார்கள், ஐந்தாவது மகள், ஐந்தாவது மகளுடைய திருமணத்துக்கு விஐபி ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வருகிறார்கள். தாய் இந்த பங்கனுக்கு பொருத்தமில்லை என்பதற்காக பைத்தியர்கள் இருக்கும் வைத்தியசாலையிலே கொண்டு போய் தாயை போட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த மண்ணிலே 10 வருடத்துக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் சகோதரர்களே. ஒரு தாய்க்கு மருந்து எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மகன் ஏங்குகின்றார், அதை வட்டமிட்டு எனக்கு இமெயில் பண்ணி வைத்தார் சகோதரர்களே. அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? அகங்களிலே ஜூலே இருக்கக்கூடிய அந்த சிங்கங்களுக்கு அதை அடக்குவதற்கு ஒரு விதமான இன்ஜெக்ஷன்கள் ஏற்றப்படுகிறது. அதுபோன்று இரவிலே எலும்பி திரிந்து சத்தம் போட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு மனநோயாளிகளுக்கு இன்னொரு மருந்து கொடுக்கப்படுகிறது. தாய் இரவிலே மகளை பேசுகின்றான், மகனை பேசுகின்றான் என்ற கவலை, என்ற பிரச்சனை தாங்க முடியாமல் சகோதரர்களே 24 மணித்தியாலமும் மயக்கத்திலே இருக்கும் மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தாய்க்கு. வைத்தியர்கள் குற்றவாளிகள் அல்ல. இந்த நோய் தன்னுடைய தாய்க்கு இருக்கின்றது என்று சொல்லி, தன் மகன் சொல்லி, தன்னுடைய மகள் சொல்லி, தன் குடும்ப வாழ்க்கையில் சுகம் காண தாயை மயக்கி வைத்து தாய்க்கு சித்திரவதை செய்கிறோமே அல்லாஹ். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அந்த தாயின் தொழுகையின் நிலை என்ன? மகன் வருகிறார் பேசுவதற்கு, தாய் தூக்கம். பக்கத்து வீட்டிலே வருகின்றார்கள், தாய் தூக்கம். தூக்கமில்லை, தாயை சித்திரவதை செய்து தூங்க வைத்திருக்கிறார்கள். இந்த யுகத்திலே, இன்றைய காலத்திலே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வின் சாபத்தை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வின் கோபத்தை பயந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் என்பது லேசானதல்ல. ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என் உம்மா அப்பாவுக்கு செய்யாத கடமையே இல்லை, அவங்க வஃத் ஆயிட்டாங்க, எல்லாமே செய்து முடிந்து, ஏதாவது கடமைகள் இருக்கிறதா எனக்கு செய்வதற்கு, ஏதாவது கடமைகள் இருக்கிறதா எனக்கு செய்வதற்கு? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 5 விடயங்களை செய்யுங்கள். தாய் இருக்கும் பொழுதும் பார்த்தோம், சிலர் தாய் இல்லாமலானதுக்கு பின்னால் தான் தாயுடைய கபரடிக்கு ஓடுவது, மாதம் மாதம் ஓடுவார்கள், 4-2 வருடங்கள் போய்விட்டால் தாய் எங்கே அடக்கப்பட்டா யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்கு துவா செய்யுங்கள். என்ன ஓட்டம் தொழுகைக்கு பின்னால்? சொந்தமாக துவா செய்ய தெரியாதே, அழுது கேளுங்கள், யா அல்லாஹ் அவர்களை மன்னி, அவர்களை சிறப்பாக்கு, அவர்களை செழிப்பாக்கு. சகோதரர்களை எத்தனையை கேட்கலாம் அவர்களுக்கு, அல்லாஹ் ரசூல் கேட்க சொல்லுகிறார்கள். இஸ்திக்பார் செய்யுங்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, இப்னு மாஜாவுடைய ரிவாயத்திலே, ஒரு ஜனாசாவுடைய அந்தஸ்து, ஒரு தந்தையுடைய அந்தஸ்து உயர்கிறது, கேட்கின்றார், என்ன காரணம்? உங்களுடைய மகன் உங்களுக்காக வேண்டி செய்த இஸ்திக்பார். சகோதரர்களே, நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் எமக்காக வேண்டி இல்லாவிட்டாலும், எமது தாய்தந்தைமாருக்கு எம்முடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி. அருமையானவர்களே, இவ்வளவு கெஞ்சி இஸ்திக்பாருக்கு அனுமதி இருக்கிறது. அவர்கள் ஏதாவது யாரோடையாவது உடன்படிக்கை செய்திருந்தால் அதை நிறைவேற்றுவது, அவர்களுடைய நண்பர்களை மதித்து அவர்களுக்கு இக்ராம் செய்வது, சகோதரர்களே, அவர்களுடைய வசியாக்களை நிறைவேற்றுவது, இந்த 5ஐயும் தாய் தந்தை இல்லாத காலத்தில் கூட செய்ய வேண்டும். நண்பனை மதிக்க வேண்டும் இல்லாத காலத்தில், இருக்கும் காலத்திலே தாயை மதிக்காவிட்டால், தந்தையை மதிக்காவிட்டால். ஆக மேன்மையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையும், குறிப்பாக இந்த உபைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையும் பார்த்தால், தாய் தந்தைக்கு கை கொடுத்தவர்கள் அவர்கள் செழிப்பாக இருப்பார்கள் என்பதற்குரிய மிக பெரும் ஆதாரம். கண்ணியமானவர்களே, நாம் இன்று இறுகி இருக்கிறோம் என்றால் முதலாவதாக தாயோடு வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். பிள்ளையாக இருந்து தாய்க்கு அநியாயம் செய்திருக்கிறோமா? குகைக்குள் அகப்பட்டவர், குகையின் கதவு திறக்கப்படவில்லை, தாய்க்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் கதவு திறப்பட்டது, வாழ்க்கை இறுக்கி இறுகி போயிருக்கிறதா? தாயோடு வாழ்ந்ததை பாருங்கள், தாய்க்கு நடவு செய்தால் வாழ்க்கையின் கதவுகளை அல்லாஹ் திறப்பான், செழிப்பாக்குவான். உலகத்தில் மாத்திரமல்ல, சொர்க்கத்தின் கதவையே அல்லாஹ் திறப்பான். அப்படியான பாக்கியம் பெற்றவர்கள் தான் எமது பெற்றோர்கள். சிலர் உண்மையிலே நல்லதை பார்க்கின்றார்கள், நல்லதை செய்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தாயின் பாதத்தை முத்தமிடும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அவர் வர்ணித்த பின்னால் அன்னாருடைய கபருக்கு சென்று துவா செய்பவர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று சிலர் தன்னுடைய வீட்டிலே தாயை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வழக்காடிய அரபிகளும் இருக்கின்றார்கள். அடுத்தவருடைய வீட்டிலே, தன் சகோதரிய வீட்டிலே தாய் வைக்கட்டும் என்பதாக முடிவாக்கப்பட்டதன் பின்னால் ஏங்கி ஏங்கி அழுத பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்று சிலர் உங்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள், நான் நேரம் இருந்தால் வந்து பார்க்கிறேன் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, தாயும் தந்தையும் சொர்க்கத்தின் இரண்டு வாயல்கள். இதை புனிதமாக்குவோம். இதன் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. இந்த குறைகளையும் தவறுகளையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எம்மை நல்லவர்களாக வாழச் செய்வாயாக. மித்தாதந்தைமாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய கண்களை குளிரச் செய்யும் பிள்ளைகளாக எங்களை ஆக்கி தருவாயாக. எங்களை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னை பற்றி அவர்கள் அறிமுகம் செய்து தந்தார்கள். யா அல்லாஹ் நீ யார் என்பதை அவர்கள் தான் சொல்லி எங்களுக்கு தந்தார்கள். யா அல்லாஹ் அந்த சிறப்பான வேலையை, அந்த கலிமாவை சொல்லி தந்த பரக்கத்தை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. அவர்களை உயர்த்துவாயாக, அவர்களை அந்தஸ்து கொடுப்பாயாக, அவர்களை சிறப்பாக்கி வைப்பாயாக, அவர்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாருடைய தாய் தந்தைமார்களில் கபுராளிகளாக இருக்கின்றார்களோ, யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சுருக்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்குவாயாக. எங்களோடு அன்பு பட்டவர்கள் யா அல்லாஹ், இறக்கப்பட்டவர்கள் யா அல்லாஹ், உன்னிடத்திலே வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், நீ தாயை விட இறக்கமுள்ள நாயன் யா அல்லாஹ், நம் தாயை நீ பார்ப்பாயாக, நம் தந்தையை நீ பார்ப்பாயாக, சுருக்கத்தின் கதவுகளை திறப்பாயாக, அவர்களை சுருக்கவாதிகளாக ஆக்குவாயாக. எத்தனையோ சந்தோஷங்களை அவர்கள் இல்லாமல் தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், எத்தனையோ பெருநாள்களை அவர்கள் இல்லாமல் கண்டுவிட்டோம் யா அல்லாஹ், எத்தனையோ சந்தோஷங்களை அவர்கள் இல்லாமல் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், ஆனால் சொர்க்கம் என்ற வாழ்க்கையை எமது தாய் தந்தைமார் இல்லாமல் ஆக்கிவிடாதே அல்லாஹ். எங்களை அங்கே அவர்களை சந்திக்க வைப்பாயாக. அவர்களோடு சேர்ந்து வாழ சொர்க்கவாதிகளாக எங்களை ஆக்குவாயாக. அவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அவர்களுக்கு நீ ரஹமத் செய்வாயாக, அவர்களுக்கு செய்த தவறுகளை மன்னிப்பாயாக, அவர்களை புண்பட பார்த்திருந்தால் மன்னிப்பாயாக, அவர்களுடைய துஆக்களை எங்களுக்கு தருவாயாக. வாஆக்ரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.